ஓம் சாந்தி. June 3, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய உறவு முறைகளுக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். ஆகையால் கர்ம பந்தனங்களின் அடிப்படையில் இங்குள்ள உறவு முறைகளை மறந்து கர்மாதீத நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை தந்தை புகழ்கின்றார்? எந்த குழந்தைகளுக்கு அவர் அதிக அளவு அன்பை கொடுக்கின்றார்? பதில்: பாபா தனது 7 குழந்தைகளின் புகழை பாடுகின்றார். இந்த 7 மிகவும் அற்புதமானது. பேராசை இல்லாமல் சௌகரியமாக வாழுங்கள். 2 சப்பாத்திகளை சாப்பிடுங்கள். 7 குழந்தைகள் தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்கிறார்கள். பாபா கல்வி அறிவில்லாத குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் அவர்கள் தாங்கள் கற்பதை மறக்க முயற்சி செய்ய அவசியமில்லை. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள் என்று கூற வேண்டியதில்லை. ஆத்ம உணர்வுடையவராக இருப்பீர்களாக என்றால் நீங்கள் சரீரமற்ற விழிப்புணர்வில் இருப்பீர்களாக என்பதாகும். இந்த வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தை கொண்டவை. தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளே 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரங்களை எடுத்து உங்களின் பாகங்களை நடித்து பின்னர் உங்களுடைய சரீரம் அழிகின்றது. ஆத்மா அழிவில்லாதது. இப்போது மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். வேறு எவருமே இந்த விஷயங்களை பற்றி அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இயன்ற அளவிற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய வியாபாரம் போன்றவற்றில் நீங்கள் மும்முரமாக இருக்கும்போது நீங்கள் அந்த அளவிற்கு நினைவை கொண்டிருப்பதில்லை. உங்கள் குடும்பத்தினருடன் வீட்டில் இருங்கள். ஆனால் தாமரை மலர் போல் தூய்மையாக வாழ்ந்து இயன்ற அளவிற்கு என்னை நினைவு செய்யுங்கள். இங்கே விசேஷமாக வழிநடத்தப்படுகின்ற தியானத்தில் மாத்திரம் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல. வழிநடத்தப்படுகின்ற தியானம் என்ற வார்த்தைகள் தவறானது. உண்மையில் அது நினைவே ஆகும். நீங்கள் எங்கே இருந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் பல புயல்கள் வரும். சிலர் ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் வேறு விஷயத்தையும் நினைவு செய்கிறார்கள். புயல்கள் நிச்சயமாக வரும். ஆகையினால் அந்த நேரத்தில் நீங்கள் அவற்றை அப்பால் துரத்த வேண்டும். அப்போது அவை வராது. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் போதும் மாயை உங்களை பெருமளவு தொந்தரவு செய்கின்றாள். இது ஒரு போராட்டமாகும். நீங்கள் லேசாக இருக்கும் அளவிற்கு உங்களுடைய பந்தனங்களும் குறைவடையும். முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் பந்தனம் அற்றவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பிறவி எடுத்தவுடன் உங்களுடைய புத்தியானது பெற்றோரை நோக்கி ஈர்க்கப்பட்டது. பின்னர் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். முன்னர் இல்லாத விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்கள் முன் தோன்ற தொடங்குகின்றன. பின்னர் குழந்தைகள் பிறந்து அவர்களின் நினைவு அதிகரிக்கிறது. அவை அனைத்தையும் இப்பொழுது மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். இதனாலேயே தந்தை புகழப்படுகின்றார். அவர் உங்களுடைய தாய் தந்தை. அவரே உங்களுக்கு அனைத்தும் ஆவார். அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எதிர்காலத்திற்காக அவர் கொடுப்பவை அனைத்தும் புதியவை. அவர் உங்களை புதிய உறவு முறைக்குள் அழைத்து செல்கின்றார். அங்கும் உறவு முறைகள் இருக்கும். பிரளயம் ஏற்படும் என்றில்லை. நீங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுப்பீர்கள். மிக நல்லவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மேன்மையான குடும்பத்தில் பிறவி எடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது எதிர்கால 21 பிறவிகளுக்காக கற்கின்றீர்கள். உங்களுடைய கல்வி முடிவடைந்து உங்களின் வெகுமதி ஆரம்பமாகும். ஒரு பாடசாலையில் அவர்கள் கற்று பின்னர் மாற்றப்படுவார்கள். நீங்களும் முதலில் அமைதி தாமத்திற்கும் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் மாற்றப்பட போகின்றீர்கள். நீங்கள் இந்த அழுக்கான உலகிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இது நரகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்தியம் ஸ்வர்கம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மனிதர்கள் கார் இருளில் இருக்கின்றனர். செல்வந்தர்கள் தமக்கு இதுவே இங்கிருப்பதே ஸ்வர்க்கம் என நினைக்கிறார்கள். ஸ்வர்க்கம் புதிய உலகிலேயே உள்ளது. இப்பழைய உலகம் அழியப் போகிறது. தங்களுடைய கர்மாதீத நிலையை அடைந்தவர்கள் தர்மராஜ்புரியில் தண்டனை அனுபவம் செய்ய மாட்டார்கள். ஸ்வர்க்கத்தில் எந்த தண்டனையும் இருக்க முடியாது. அங்கே நீங்கள் பிரவேசிக்கும் கருவறையும் ஒரு மாளிகை போன்றிருக்கும். அங்கே துன்பம் என்ற கேள்வி இல்லை. இங்கே கருவறை ஒரு சிறை போன்றது. ஆகையினால் தண்டனை அனுபவம் செய்யப்படுகிறது. நீங்கள் எத்தனை தடவை சொர்க்கவாசிகள் ஆகியிருக்கின்றீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் முழு சக்கரத்தையும் நினைவு செய்வீர்கள். இந்த ஒரு விஷயமே நூறாயிரக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியானவை. நீங்கள் இதை மறந்து சரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுது மாயை உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றாள். நீங்கள் இந்த முயற்சியையே செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் எவருமே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. சிலர் பாபா நான் கல்வியறிவற்றவர் அல்லது பாபா எனக்கு எதுவுமே தெரியாது என கூறுகிறார்கள். அப்பொழுது பாபா சந்தோஷமடைகின்றார். ஏனெனில் இங்கே நீங்கள் இதுவரை கற்றவை அனைத்தும் மறக்கப்பட வேண்டும். நீங்கள் கற்றவை அனைத்தும் சிறிது காலத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கான வருமானத்தை ஈட்டுவதற்காகவே ஆகும். இப்பொழுது அனைத்துமே அழியப் போகிறது என நீங்கள் அறிவீர்கள். இயன்ற அளவிற்கு தந்தையை நினைவு செய்து ஒரு துண்டு சப்பாத்தியை பெருமளவு சந்தோஷத்துடன் உண்ணுங்கள். இந்த நேரத்து வறுமை அற்புதமானது. பேராசை கொள்ளாதீர்கள். எளிமையாக ஒரு துண்டு சப்பாத்தியை சௌகரியமாக சாப்பிடுங்கள். இந்த நாட்களில் தானியங்களும் பற்றாக்குறை உள்ளது. காலப்போக்கில் உங்களால் சீனியை கூட பெற முடியாதிருக்கும். நீங்கள் கடவுளின் சேவை செய்வதால் அரசாங்கம் அனைத்தையும் கொடுத்துவிடும் என்றில்லை. அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். ஆம், நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது பெற்றோரின் வீட்டுக்கு செல்கின்றோம் என அரசாங்கத்திற்கும் விளங்கும்படி குழந்தைகளாகி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. பாபா சில குழந்தைகளுக்கு தோழி அனுப்ப வேண்டியுள்ளது. இங்கே அவர்கள் மிக தெளிவாக இல்லை, நாங்கள் எதையும் பெறவில்லை என கூறுகின்றனர். செல்வந்தர் ஒருவர் ஒரு ஃபக்கீருக்கு, அதாவது அலைந்து திரியும் சமயத்துறவிக்கு ஒரு பிடியை கொடுப்பது போன்று சில நேரங்களில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு அவர்கள் சிறிதளவை கொடுக்கக்கூடும். ஏழைகள் சிறிதளவையே கொடுப்பார்கள். சீனி போன்றவற்றை எங்கே கொடுத்து வரலாம். ஆனால் குழந்தைகளாகிய உங்களின் யோகம் பின்னர் குறைவடையும். நீங்கள் நினைவில் இல்லாதிருப்பதாலும் சரீர உணர்விற்கு வந்ததாலும் உங்களால் எதையும் அடைய முடியவில்லை. இதனை கற்பதன் மூலம் அல்லாமல் யோகத்தின் மூலமே இந்த பணியை பூர்த்தி செய்ய முடியும். யோகமே சிறிதளவே இருக்கிறது. மாயை உங்களை நினைவு செய்வதை மறக்கச் செய்கின்றாள். அவள் சக்தி வாய்ந்தவர்களை மிக பலமாக பிடிக்கின்றாள். மிக நல்ல முதற்தரமான குழந்தைகளும் தம் மீது தீய குணங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தீய சகுனத்தை கொண்டிருப்பதன் பிரதான காரணம் யோகத்தின் குறைபாடே ஆகும். தீய சகுனங்களின் காரணமாக சில குழந்தைகள் சிலரது பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த இலக்கு மிகவும் உயர்ந்தது. நீங்கள் உண்மையில் உங்களுடைய இலக்கை அடைய விரும்பினால் நினைவில் இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், டிரான்ஸிலும் பார்க்க இந்த ஞானம் சிறந்தது. ஆனால் இந்த ஞானத்திலும் பார்க்க நினைவு சிறந்ததாகும். நீங்கள் அதிகளவு டிரான்ஸில் சென்றால் மாயை என்னும் தீய ஆவி உங்களில் பிரவேசிக்கும். பலர் தேவையில்லாமல் டிரான்ஸில் செல்கிறார்கள். அவர்கள் பலவிதமான விஷயங்களை கூறுகிறார்கள். அவர்களை நம்ப முடியாது. பாபாவின் முரளியில் இருந்தே ஞானம் பெறப்படுகிறது. டிரான்ஸினால் எந்த பயனும் இல்லை என தந்தை தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கின்றார். அதில் மாயையின் தலையீடு அதிக அளவு இருக்கிறது, அகந்தையும் இருக்கிறது. அனைவரும் தொடர்ந்து இந்த ஞானத்தை பெறுகிறார்கள். ஷிவ் பாபாவே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மம்மாவும் இங்கேயே இந்த ஞானத்தை பெற்றார். அது மன்மனா பவ் எனவும் அழைக்கப்படும். தந்தையை நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்களா என உங்களை சோதித்து பாருங்கள். இங்கேயே தெய்வீக குணங்கள் கிரகிக்கப்பட வேண்டும். சிலருடைய ஸ்திதி ஒரு கணத்தில் முதற்தரமானதாக இருந்து அவர் அனைத்தையும் பெருமளவு சந்தோஷத்துடன் செய்வதையும், ஒரு மணி நேரத்தின் பின்னர் கோபமென்னும் தீய ஆவி வந்தவுடன் அனைத்துமே முடிந்து விடுவதையும் உங்களால் காண முடியும். பின்னர் அவர் தான் தவறு செய்து விட்டதை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்கின்றார். உங்களில் சிலர் மணிக்கூடு போன்றவர்கள். பாபாவுக்கு அவ்வாறான பல குழந்தைகள் உள்ளனர். ஒரு நேரத்தில் பாபாவே அவ்வாறான குழந்தைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறும் அளவிற்கு அவர்கள் மிக இனிமையாக இருப்பார்கள். ஒரு மணி நேரத்தின் பின்னர் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பம் அடைகிறார்கள். கோபம் வந்து நீங்கள் இதுவரை சம்பாதித்த அனைத்தையும் அழித்து விடுகிறது. ஒரு கண வருமானம் சேமிக்கப்படுகிறது, அடுத்த கணம் இழப்பு ஏற்படுகிறது. நினைவிலேயே அனைத்தும் தங்கி உள்ளது. இந்த ஞானம் மிக இலகுவானது. சிறு குழந்தையாலும் கூட அதை விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் என்னை அவர்கள் நான் யார், நான் என்ன செய்கின்றேன் என்பதை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு தங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்வதற்கு முடியாமல் இருக்கும். ஒருவர் இறக்கும் நேரத்தில் கடவுளை நினைவு செய்யுமாறு கூறப்படுகிறது. ஆனால் கடவுளை மிக சரியாக தெரியாததால் அவரால் மிக சரியாக நினைவு செய்ய முடியாமல் உள்ளது. இதுவரைக்கும் எவரும் வீடு திரும்பவும் இல்லை. எவரது பாவங்களும் அதன் மூலம் அழிக்கப்படவும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுக்கு படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரியாது என்றே கூறியுள்ளார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சத்துவகுணியாக இருந்தார்கள். எவ்வாறு அவர்களின் தற்போதைய தமோப்ரதான் புத்தியால் இதை புரிந்து கொள்ள முடியும்? தந்தை கூறுகின்றார், லக்ஷ்மி நாராயணருக்கும் என்னை தெரியாது. அரசனுக்கும் அரசிக்குமே தெரியாது விட்டால் அவர்களுடைய பிரஜைகள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? எவருமே என்னை அறிய மாட்டார்கள். தற்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே என்னை அறிவீர்கள். உங்களுக்கு இடையேயும் சிலர் என்னை மிக நன்றாக அறிந்துள்ளீர்கள். பாபா, நான் உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கின்றேன் என சிலர் கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எங்கே சென்றாலும் இலகுவாக தந்தையை நினைவு செய்யுங்கள். இதிலிருந்து நீங்கள் பெறும் வருமானம் மிக அதிகமானது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் அவ்வாறான தந்தையை நினைவு செய்ய அகநோக்காக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை அவரை மறக்கச் செய்து புயல்களை கொண்டு வருகின்றாள். இங்கே நீங்கள் அகநோக்காக இருந்து ஞான கடலை கடைய வேண்டும். இப்போதே நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். நீங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகின்ற சங்கமயுகம் இதுவாகும். எவ்வாறு ஒரே குடும்பத்திலேயே கணவன் சங்கமயுகத்திற்கு சொந்தமானவராகவும் அவரது மனைவியும் குழந்தைகளும் கலியுகத்திற்கு சொந்தமானவர்கள் எனவும் கூறுகின்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருமளவு வேறுபாடு இருக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த விஷயங்கள் மிகவும் சூட்சுமமானதும் சீர்திருத்தப்பட்டதும் ஆகும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினருடன் வாழ்கின்ற பொழுதிலும் நீங்கள் ஒரு மலர் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்ற உண்மையை உங்களுடைய புத்தியில் வைத்திருக்க வேண்டும். அது அனுபவம் செய்வதற்கான விஷயம். நீங்கள் இந்த முயற்சியை நடைமுறையில் செய்ய வேண்டும். முயற்சி நினைவில் தங்கி உள்ளது. ஒரே வீட்டில் ஒருவர் அன்னமாகவும் மற்றவர் நாரையாகவும் இருக்கின்றனர். சில தம்பதிகள் முதற்தரமானவர்கள். அவர்கள் விகாரமான எவ்வித எண்ணத்தையும் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தும் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தைரியமானவர்கள் என காட்டுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். அவ்வாறான பல குழந்தைகள் இருக்கிறார்கள். சிலர் மற்றவரை அடித்து விகாரத்திற்காக சண்டையிடுகிறார்கள். உங்களுடைய ஸ்திதி தூய்மையற்றவர்கள் ஆகுவதற்கான சிறிதளவு எண்ணத்தையேனும் கொண்டிராது இருக்க வேண்டும். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை பற்றியும் அறிவுரை வழங்குகின்றார். நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீயின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் ஸ்ரீ லக்ஷ்மியும் ஸ்ரீ நாராயணனும் ஆகுவீர்கள் என அறிவீர்கள். ஸ்ரீ என்றால் மேன்மையானவர் என அர்த்தம். சத்யுகத்தில் நீங்கள் முதற்தரமான மேன்மையானவராக இருந்தீர்கள். திரேதா யுகத்தில் இரு கலைகள் குறைவடைகின்றன. நீங்கள் இந்த நேரத்திலேயே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இந்த கடவுளின் ஒன்று கூடலில் இந்த ஞான ரத்தினங்களை மதிக்க தெரிந்தவர்களும் கொட்டாவி விடாதவர்களுமே முதல் வரிசையில் அமர வேண்டும் என்பது நியதியாகும். சில குழந்தைகள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருந்து தொடர்ந்தும் கொட்டாவி விட்டு கொண்டோ அல்லது தூங்கி வழிந்து கொண்டோ இருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் சென்று அமர வேண்டும். இது கடவுளது குழந்தைகளை கொண்ட கடவுளின் ஒன்று கூடலாகும். இருப்பினும் சில ஆசிரியர்கள் அவ்வாறான நபர்களை இங்கும் அழைத்து வருகிறார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து செல்வத்தை பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு வாசகங்களும் நூறாயிரக்கணக்கான ரூபாய்கள் பெருமதி வாய்ந்தவை. இந்த சங்கமுகத்தில் மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா, நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காகவே வந்துள்ளோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பாபா மறுபடியும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், இந்த உலகம் அழுக்கானது. நீங்கள் இதில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது இந்த உலகில் பார்ப்பவை அனைத்தும் நாளை இருக்க முடியாது. அங்கே ஆலயங்களின் பெயரோ சுவடோ இருக்காது. சொர்க்கத்தில் எவருக்கும் புராதன இடங்களுக்கு செல்வதற்கான தேவை இருக்காது. இங்கே புராதன பொருட்களுக்கு பெருமளவு மதிப்பு இருக்கிறது. உண்மையில் தந்தையை தவிர வேறு எவருக்குமே பெருமதி இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் வராதுவிட்டால் நீங்கள் எவ்வாறு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வீர்கள்? இதை தெரிந்து கொண்டவர்கள் வந்து தந்தையிடமிருந்து அவர்களது ஆஸ்தியை பெற்றுக் கொள்வார்கள். இதனாலேயே கோடிக்கணக்கானவர்களுள் ஒரு கைப்பிடி அளவு மாத்திரமே நினைவு கூறப்படுகிறார்கள். எதை பற்றியும் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. நாங்களும் பிரசாதம் படைக்கின்ற சம்பிரதாயத்தை கொண்டுள்ளோம். அதற்கு இந்த ஞானத்துடனோ அல்லது நினைவினோடோ எந்த தொடர்பும் இல்லை. உங்களுக்கு எதனுடனும் தொடர்பில்லை. இரண்டு விஷயங்களே இருக்கின்றன, ஆல்பாவும் பீட்டாவுமான ராஜ்யமும் ஆகும். கடவுளே ஆல்பா என அழைக்கப்படுகின்றார். மக்கள் அவரை நினைவு செய்வதற்கு மேல் நோக்கி அவர்களது விரலால் சுட்டி காட்டுகிறார்கள். ஆத்மாவே அதை சுட்டி காட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் எனது காதலர்கள். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து மனிதர்கள் அனைவரையும் அவர்களது துன்பத்திலிருந்து விடுவித்து அமைதியையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றார் என நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே பாபா எவ்வாறு எல்லையற்ற தந்தை உலகில் அமைதியை ஸ்தாபிக்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள் என எழுதப்பட்டுள்ள பெயர் பலகையை தொங்க விடுமாறு உங்களுக்கு கூறுகின்றார். இந்த உலகில் எவ்வாறு ஒரு செகண்டில் 21 பிறவிக்கு உலகின் அதிபதிகள் ஆகுவது என புரிந்து கொள்ள விரும்பினால் இங்கே வந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டுக்கு வெளியே இந்த பெயர் பலகையை தொங்க விடுங்கள். நீங்கள் 3 அடி நிலத்தில் மகத்தான வைத்தியசாலையையும் பல்கலைக்கழகத்தையும் திறக்கலாம். நீங்கள் நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியத்தையும் இந்த கல்வியின் மூலம் ஸ்வர்க ஆட்சி உரிமையையும் பெறுகின்றீர்கள். பிரஜைகளும் தாங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாகவோம் என கூறுகின்றனர். இன்று மக்கள் நரகவாசிகளாக இருப்பதால் அவர்கள் வெட்கம் அடைகிறார்கள். அவர்கள் எங்களுடைய தந்தை சொர்க்கவாசி ஆகிவிட்டார், நாங்கள் நரகவாசிகள் என கூறுகின்றார்கள். நாங்கள் மரணிக்கும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்வோம். இது மிகவும் இலகுவான விஷயம். ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்தால் அவர் ஒரு விசேஷமானவர் அல்லது ஒரு மகாதானி என்றும் அதனால் அவர் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் எனவும் கூறுவார்கள். எவ்வாறாயினும் எவரும் இதுவரை இங்கே செல்லவில்லை. ஒரு நாடகம் முடிகின்ற பொழுது அனைவரும் மேடையில் வந்து நிற்பார்கள். நடிகர்கள் அனைவரும் இங்கே வந்த பின்னரே இந்த யுத்தம் இடம்பெறும். பின்னர் அனைவரும் வீடு திரும்புவார்கள். சிவனின் திருமண ஊர்வலம் நினைவு கூறப்படுகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் ஷிவ் பாபாவுடன் வீடு திரும்புவார்கள். உங்களுடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகிறது என்பதே பிரதான விஷயம். பாம்பு எவ்வாறு தனது பழைய தோலை அகற்றிவிட்டு புதியதை எடுக்கின்றதோ அவ்வாறே இந்த பழைய சப்பாத்து அகற்றப்பட வேண்டும். நீங்கள் சத்தியுகத்தில் புதிய சரீரத்தை கொண்டிருப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் அழகானவர். அவரிடம் பெருமளவு கவர்ச்சி உள்ளது. அவர் முதல் தரமான சரீரத்தை கொண்டிருப்பார். நாங்களும் அவ்வாறான சரீரங்களை பெறுவோம். நான் நாராயணன் ஆகுவேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த சரீரம் உக்கி போய் அசுத்தமாகி உள்ளது. நான் இதை நீக்கிவிட்டு புதிய உலகிற்கு செல்வேன். நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகின்றீர்கள் என கூறிய போதிலும் நீங்கள் ஏன் இதை நினைவு செய்து சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடாது? சத்திய நாராயணனின் கதையை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதை செய்து காட்டுங்கள். உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். உங்கள் வியாபாரம் போன்றவற்றை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனாலும் தந்தை கூறுகின்றார், உங்களுடைய கைகள் வேலை செய்யட்டும். உங்களுடைய இதயம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் கூடிய அளவு இந்த ஞானத்தை கிரகித்தால் நீங்கள் கூடிய அளவு மதிப்பை அதற்கு கொடுப்பீர்கள். இந்த ஞானத்தை கிரகிப்பதன் மூலம் நீங்கள் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். இது ஆன்மீக ஞானம். நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாவே சரீரத்தின் மூலம் பேசுகின்றார். ஆத்மாவே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாவே இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த பழைய உலகில் பழைய பொருட்களை பார்க்க வேண்டியிருக்கின்ற போதிலும் அவற்றை பார்க்காதீர்கள். ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்கட்டும். இரண்டு, இந்த அழியாத ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானம் மிக பெரியது. ஒரு பொழுதும் தூங்கி விடவோ பொட்டாகி விடவோ வேண்டாம். ஒருவருடைய பெயரிலோ அல்லது ரூபத்திலோ கவரப்படுகின்ற தீய சகுனத்தில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருந்த வண்ணம் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலரை போல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருப்பீர்களாக. சங்கமிகத்தில் தந்தை சேவையாளராக வரும்பொழுது அவர் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு குடையின் மூலம் சதா சேவை செய்கின்றார். நீங்கள் அவரை நினைவு செய்த உடனேயே ஒரு வினாடியில் அவரின் சகவாசத்தை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இந்த நினைவென்னும் பாதுகாப்பு குடையானது இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இடையே உங்களை ஒரு தாமரை மலரை போல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் ஆக்குகிறது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. தந்தையை உங்களுக்கு முன்னால் கொண்டு வருவதன் மூலமும் உங்களின் ஆதிக்கதியில் ஸ்திரமாக ஆகுவதன் மூலமும் எந்த வகையான சூழ்நிலையும் மாற்றப்பட்டுவிடும். ஸ்லோகம். வார்த்தைகள் என்ற திரை உங்களுக்கு இடையே வரை அனுமதிக்காதீர்கள். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்து தந்தையின் சகவாசத்தை அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். எந்த விதமான தடையிலிருந்தும் விடுபடுவதற்கு உங்களின் ரூபத்தை, அதாவது உங்களின் ஆத்ம உணர்வு ஒளி ரூபத்தை ஒரு வினாடியில் உணர்ந்தவராகுங்கள். செயல்படும் பொழுது ஒரு கருவியாக இருக்கும் உணர்வை கொண்டிருங்கள். இந்த லேசான மற்றும் ஒளியாலான ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் உயரப் பாய்வீர்கள். அப்பொழுது நீங்கள் முன்னேறுவதை எந்த தடையும் இடையூறு செய்யாது. ஓம் சாந்தி.